அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 29 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் யா ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் ராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் 700 ஏக்கர் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பி கொடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
ஏறக்குறைய 600 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்களுடைய காணிகள் அதுக்குள்ளே அடங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். உரிமையாளர்கள் சேர்ந்த தங்களுடைய காணிகளை இனங்காணுவதும் பின்னர் பொங்கலுக்கு முன்னதாக இதை முடிவுக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும்.
இலங்கையில் அண்மையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையில் தாங்கள் உரிய முறையில் உள்வாங்கப்படவில்லை என்று மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகம் அதிருப்தி வெளியிட்டிருப்பது குறித்த செய்தி.
எங்களுடைய அதிருப்தியை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதிருப்தி என்று நான் மீண்டும் சொல்கிறேன் என்றால், மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகம் உரிய முறையில் இந்த இதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பதை மட்டக்களப்பு சிவில் சமூகம்.
இந்தியாவில் தலித் தொழில் முனைவோர் தொடர்பான மாநாட்டில் பிரதமர் அறிவித்திருக்கும் சலுகைகள் குறித்து தமிழ்நாடு தலித் தொழில் முனைவோர் சங்க தலைவரின் கருத்துக்கள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றி பரவத் தொடங்கிய எபோலா நோய் அங்கே முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இது எபோலா நோய் ஒழிப்பு முயற்சியில் ஒரு முக்கியமான மைல்கல் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் பேராசிரியர் புரூஸ் எயில்வர்ட் கூறியுள்ளார்.
Today is an incredibly important milestone for the huge effort that's been ongoing for nearly 2 years.
ஆனால் குறிப்பாக வரும் சில மாதங்களில் எபோலா நோயினால் தாக்கப்பட்டு பின்னர் சிகிச்சையினால் உயிர் பிழைத்துள்ளவர்களிடமிருந்து நோய் கிருமி சிலருக்கு பரவ வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இதுவரை மிகவும் மோசமான பாதிப்புக்குள்ளாகியிருந்த கினி, லைபீரியா மற்றும் சியரா லியோன் ஆகிய நாடுகளில் இதுவரை 11,000 பேருக்கும் அதிகமானவர்கள் இந்த எபோலா வைரஸ் தாக்கத்தினால் இறந்துள்ளனர். எபோலா நோய் கினியில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதை குறிக்கும் வகையில் வான வேடிக்கைகளும் இசை நிகழ்ச்சிகளும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன.
பிரசல்ஸில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக நம்பப்படும் 2 சந்தேகநபர்களை பெல்ஜிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஞாயிறு மற்றும் திங்களாகிய நாட்களில் இவர்களை பிடித்து தடுத்து வைத்துள்ளதாக அரச வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பயங்கரவாத செயல்களுக்காக ஆட்களை சேர்த்தது மற்றும் தாக்குதல்களுக்கு திட்டமிட்டது ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். பயங்கரவாத குழுவின் நடவடிக்கைகளில் பங்கேற்றதற்காக மற்றொருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்களின் வீடுகளில் சோதனைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் ராணுவ உடை மற்றும் IS அமைப்பின் பிரச்சாரப் பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் ஆயுதங்களையோ வெடிபொருட்களையோ கண்டுபிடிக்கவில்லை.
IS தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து ஈராக்கின் ரமாதி நகரம் மீள கைப்பற்றப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்து 1 நாள் ஆகியிருக்கும் நிலையில் ரமாதி நகருக்கு அந்நாட்டு பிரதம மந்திரி ஹைதர் அல் அபாதி வருகை தந்துள்ளார். அவர் அந்த நகரின் தெற்கு புறநகர் பகுதிக்கு ஹெலிகாப்டரில் பயணித்து வந்ததாக பாதுகாப்பு படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நகரின் மத்திய பகுதியில் அமைதி நிலைமை காணப்படுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெருக்களிலிருந்து குண்டுகள் மற்றும் கன்னி வெடிகள் அகற்றப்பட்டமைக்காக அபாதி பாதுகாப்பு படையினரை பாராட்டினார். நகரின் சில பகுதிகளில் அங்குமிங்குமாக மோதல்கள் இருந்து வருவதாக மேலும் தெரிய வருகிறது.
ருவாண்டாவில் 1994 இனப்படுகொலையின் போது 400 அதிகமான டுட்சி சிறுபான்மை இனத்தவர்களை படுகொலை செய்ய உதவியதற்காக ருவாண்டாவின் முன்னாள் மேயர் ஒருவருக்கு ஜெர்மனி நீதிமன்றம் ஒன்று ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. பெரும்பான்மை ஹூட்டு இனத்தவரான ஒனஸ்ஃபோ ருவகொம்பே தற்போது ஜெர்மனியில் வாழ்ந்து வருகிறார். கொலைகளில் அவரது பங்களிப்பிற்காக ஏற்கனவே 14 சிறையில் கழித்துள்ளார். இன்று நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையொன்றில் தேவாலய மைதானம் ஒன்றில் அடைக்கலம் புகுந்திருந்த சிறுபான்மை டுட்சி இனத்தவர்களை இனப்படுகொலை செய்ததில் நேரடியாக ஈடுபட்டார் என்ற மிகவும் கடுமையான குற்றச்சாட்டில் இவர் குற்றவாளியாக இனம் காணப்பட்டுள்ளார்.
வடமேற்கு பாகிஸ்தான் நகரான மர்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 20 கொல்லப்பட்டும் டசனுக்கும் அதிகமானோர் காயமடைந்தும் உள்ளனர் என்று பாகிஸ்தான் போலீசார் கூறுகின்றனர். அடையாள அட்டை பெற வேண்டி பொதுமக்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒரு அரசு வளாகத்தின் வாயிலில் தற்கொலை வெடிகுண்டுதாரி இருசக்கர வாகனத்தை மோதி தாக்குதலை நடத்தியுள்ளார். இறைவன் பெரியவன் என்று கத்திய வண்ணம் அந்த தற்கொலைதாரி இருசக்கர வாகனத்தை மோதியதாகவும் வரிசையில் நின்றிருந்த மக்கள் உடல் சிதறி இருந்ததாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் கூறினார்.
வங்கதேசத்தின் முன்னணி கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான ஷஹாதத் ஹுசைன் மற்றும் அவரது மனைவி ஜஸ்மின் ஜஹான் ஆகியோர் தமது வீட்டில் வேலை செய்த 11 வயது சிறுமியை சித்திரவதை செய்ததாக அவர்களுக்கு எதிராக முறைப்படி குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றம் உறுதி செய்யப்படுமானால் இருவருக்கும் 7 முதல் 14 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்படலாம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் ராணுவ அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் 700 ஏக்கர் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பி அளிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் இராணுவ அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளில் 700 ஏக்கர் காணிகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார். வரதலை விழான் மற்றும் அதனை அண்டிய கிராமங்களிலும் வளலாய் பலாலி கிழக்கு ஆகிய பிரதேசங்களில் உள்ள கிராமங்கள் என்பவற்றிலேயே இந்த 700 ஏக்கர் காணிகளையும் உரியவர்களிடம் கையளிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் ஜனாதிபதி செயலாளரின் தலைமையில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் இது தொடர்பிலான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து யாழ் மாவட்ட அரசு செயலக அதிகாரிகள் குழு ஒன்று இன்று அந்த பகுதிகளுக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டு திரும்பியிருக்கின்றது. இது பற்றிய கூடுதல் விவரம் என்ன என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களிடம் கேட்டேன்.
இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவருடைய செயலாளருடன் நேற்று கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலே 700 ஏக்கர் வரையிலான காணிகள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உத்தியோகத்தர்கள் சென்று அந்த இடங்களை பார்வையிட்டுள்ளார்கள். பொதுமக்களும் உரியவர்களும் அதை சேர்ந்து பார்வையிட முடியும். தற்பொழுது அந்த எல்லைகள் உரியவர்களாலே இனங்காணப்பட்ட பின்னர் அந்த மக்களை உடனடியாக அங்கு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும்.
இந்த 700 ஏக்கர் காணிகள்ல எவ்வளவு குடும்பங்கள் மீள்குடியேறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது?
முக்கியமாக இந்த 700 ஏக்கர் காணியில செழிப்பள பிரதேச செயலர் பிரிவிலே உள்ள மரத்தில உள்ளான் அதோடு இணைந்த சில கிராம 200 ஏக்கர் காணிகள்ல கிட்டத்தட்ட 400 குடும்பங்களும் மத்திய வளலாய் மற்றும் அதனோடு இணைந்த பலாலி கிழக்கு பகுதியிலும் இணைந்த காணிகள் அது கூடுதலாக விவசாய காணிகளாக இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் நாங்கள் ஏறக்குறைய 600 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்களுடைய காணிகள் அதுக்குள்ளே அடங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம்.
இந்த காணிகள் எப்பொழுது உரியவர்களிடம் கையளிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது?
உரிமையாளர்கள் சேர்ந்த தங்களுடைய காணிகளை இனங்காணுவதும் பின்னர் பொங்கலுக்கு முன்னதாக இதை முடிவெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும்
என்றார் வேதநாயகன் அவர்கள். இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள பலாலி மற்றும் அதனை சூழ்ந்துள்ள சுமார் 6000 ஏக்கர் காணிகளில் பரம்பரை பரம்பரையாக குடியிருந்து வந்த மக்கள் கடந்த 1990 இராணுவத்தின் பாதுகாப்பை காரணம் காட்டி வெளியேற்றப்பட்டிருந்தனர். இந்த இடப்பெயர் இடம்பெற்று 25 வருடங்கள் ஆகிவிட்ட போதிலும் இன்னும் தமது சொந்த இடங்களில் அவர்கள் மீள்குடியேற முடியாத நிலைமையே தொடர்கின்றது. இந்த காணிகளில் இருந்து இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டு இடம்பெயர்ந்தவர்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு அதற்காக பல போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்துள்ளன. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள பகுதிகளிலிருந்து 1000 ஏக்கர் வரையிலான காணிகள் அவற்றின் உரிமையாளர்களிடம் ஏற்கனவே கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர் நடவடிக்கையாகவே இப்போது 700 ஏக்கர் காணிகளை அவற்றின் உரிமையாளரிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் அண்மையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையில் தாங்கள் உரிய முறையில் உள்வாங்கப்படவில்லை என்று மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
தமிழ் மக்களின் நலன்களை பேணும் வகையில் அண்மையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையில் தங்கள் அமைப்பு உரிய முறையில் உள்வாங்கப்படவில்லை என்று மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகம் அதிருப்தியும் கவலையும் வெளியிட்டுள்ளது. தமிழ் மக்கள் பேரவையின் கூட்டங்களில் மட்டக்களப்பு சிவில் சமூகத்தின் செயலாளர் டி வசந்தராஜா உட்பட அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒரு சிலர் பங்கு பெற்றியதாக கூறப்படுகின்றது. டி வசந்தராஜா தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர்களில் ஒருவராகவும் தெரிவாகியிருக்கின்றார். தமிழ் மக்கள் பேரவையின் கூட்டங்களில் கலந்து கொண்ட தமது உறுப்பினர்களிடம் விளக்கம் கோர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகத்தின் தலைவர் எஸ் மாமங்க ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பொன்றில் கூறியிருக்கின்றார்.
எந்த விதமான அனுமதியும் நிர்வாக சபை அனுமதி என்றுதான் ஒரு சில உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகத்தின் முடிவும் அல்ல. அவர்களிடம் நாங்கள் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் விளக்கம் கேட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நேற்று 1000 தலைமையின் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழர் மக்கள் பேரவை என்ற அமைப்புக்கு மட்டக்களப்பு சிவில் சமூகம் எதிரானது அல்ல. அவர்களுடைய நடவடிக்கைகள் அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் மட்டக்களப்பு சிவில் சமூகத்தை இதில் உள்ளடக்கும் போது மட்டக்களப்பு சிவில் சமூகத்தில் ஒட்டுமொத்த சிவில் சமூகத்தில அனுமதியோடும் அவர்களுடைய விருப்போடும் இதை செய்திருந்தால் அது மெச்சத்தக்கதாக இருந்திருக்கும். எங்களுடைய அதிருப்தியை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதிருப்தி என்று நான் வேண்டும் சொல்கிறேன் என்றால், மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகம் உரிய முறையில் இந்த இதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பதை மட்டக்களப்பு சிவில் சமூகம்
என்றும் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகத்தின் தலைவர் எஸ் மாமங்க ராஜா. இது தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர்களில் ஒருவரான டி வசந்தராஜா, மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகம் சார்பாக தாங்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை என்கின்றார்.
ஏற்பாட்டு குழுவினர் சிலரை தேர்ந்தெடுத்து தான் அழைத்திருந்தார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே. அவர்கள் கூறுகின்ற பதில் என்னவென்றால், இது ஒரு சிறிய புள்ளியில் இருந்துதான் ஆரம்பமாகிறது, எதிர்காலத்திலே தங்களுடைய நடவடிக்கைகளுக்கும் கருத்துக்களுக்கும் இசைந்து போவர்களை அவர்கள் இணைத்து இந்த தமிழ் மக்கள் பேரவையை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது அவர்கள் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து நாங்கள் அவர்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் நான் கூற முடியும். இது ஒரு அரசியல் இல்லாத ஒரு அமைப்பு, இது தமிழ் மக்களுக்கான ஒரு அமைப்பு என்று கூறிய காரணத்தினால்தான் நாங்கள் இசைந்தோம். அவ்வாறு தான் நாங்கள் அங்கு சென்றிருந்தோம், அவ்வாறுதான் அங்கேயும் கலைக்கப்பட்டது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகத்தின் சார்பில் செல்லவில்லை, எங்களை அவர்கள் அதன் சார்பாக அழைக்கவும் இல்லை. சிவில் சமூகத்தின் தலைவருக்கு நான் செல்வதற்கு முதல் ஒரு மரியாதையின் நிமித்தம் வசந்தராஜா என்ற வகையில் அழைத்திருக்கிறார்கள், நான் போகிறேன் என்பதற்கு அவர் என்னை வாழ்த்து சொல்லி அனுப்பியிருந்தார். இதை தவிர வேற எதுவும் இல்லை. சிவில் சமூகத்தின் பொதுச்சபை கூட்டப்படும் போது முழு விவரத்தையும் நாங்கள் அவர்கள் முன்னால் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்
என்றும் குறிப்பிட்டார் தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர் டி வசந்தராஜா.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் தலித் தொழில் முனைவோர் தொடர்பான மாநாட்டில் இந்திய பிரதமர் பல்வேறு சலுகைகளை இன்று அறிவித்திருக்கிறார். இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன்.
தலித் தொழில் முனைவோரின் தொழில் முதலீடுகளுக்காக அரசு 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்திய தொழில் நிதிக் கழகம் மூலமாக வழங்கப்படும் இந்த நிதி இதுவரை தலித் தொழில் முனைவோரின் 28 வர்த்தக திட்டங்களுக்காக 144 கோடி ரூபாய் முதலீட்டு கடன் உதவியாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். தவிர தலித், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட சிறுதொழில் முனைவோருக்கு என்று தனித்தனியாக 50,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நிதி ஆதாரமற்றவர்களுக்கு நிதி வழங்க ஏற்பாடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட முத்ரா வங்கிகள் மூலமாக இந்த கடன் தொகை வழங்கப்பட்டதாகவும், 80,000 கடனாளிகள் இதன் மூலமாக பயனடைந்து 14 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் அப்போது மோடி கூறினார். தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தலித் தொழில் முனைவோருக்கான தேசிய மாநாட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று செவ்வாய்க்கிழமை துவக்கி வைத்தார். புதுடெல்லி விக்யான் பவனில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய மோடி இந்த தகவல்களை வெளியிட்டார்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்ட மாநாட்டில் தலித் தொழில் முனைவோர் சங்கத்தின் தமிழகத்தின் தலைவர் சுரேஷ் பாபுவும் கலந்து கொண்டிருந்தார். மாநாட்டில் இருக்கும் அவரிடம் பிரதமரின் இன்றைய அறிவிப்புகள் திருப்தி அளிக்கிறதா என்று கேட்டேன்.
தலித்துகளுக்கு வந்து பாசிட்டிவா தான் இன்னைக்கு காலையில பேசினார் அவர். அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் இருக்கிற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு தலித்த வந்து ஒரு எஸ்சி இல்ல ஒரு எஸ்டி வந்து ஒரு
அவர் வந்து ஒரு பிரதமராக இருந்து கொண்டு அவர் கொடுத்திருக்கும் இன்றைய உத்தரவாதங்கள் உங்களுக்கு களத்துல நிலைமைய மாத்துங்கிற நம்பிக்கை இருக்கா?
நிச்சயமா இருக்குங்க. ஏன்னா ஒரு சில ப்ரோக்ராம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த ஐஎஃப்சிஐன்னு ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமா கவர்மெண்ட் வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஒரு 250 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 144 crores வந்து சாங்ஷன் ஆயிருக்குங்க. அதே போல இந்த முத்ரா பேங்க் இந்த கவர்மெண்டோட பிளாக்ஷிப் ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, எங்களோட மெம்பர்ஸ் ஒரு 3 பேருக்கு வந்து அந்த முத்ரா பேங்கோட லோன் ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 லட்சம் ரூபான்ற மாதிரி 3 பேருக்கு நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். இது பாசிட்டிவான விஷயமா தான் எங்களுக்கு படுதுங்க.
உங்க சார்பில், உங்க சங்கத்தின் சார்பில் என்னென்ன கோரிக்கைகள் வச்சீங்க? அந்த கோரிக்கைகள் தொடர்பான அவருடைய பதில்கள் என்னவா இருந்தது?
கோரிக்கைகள்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஒன்னு அந்த பேங்க், ஒவ்வொரு பேங்க்கும் வந்து இது ஆக்சுவலி போன ஆகஸ்ட் 15 அப்பவே வந்து சுதந்திர தின உரை அப்பவே வந்து பிரதமர் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. அது நாங்கள் வச்ச கோரிக்கை தான். ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஒரு ஒரு எஸ்சியில் ஒரு எஸ்சியை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சோம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டோட அந்த சிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு, காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுனு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இ சேவா சென்டர்ஸ் மாதிரி இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. அந்த மாதிரி இந்தியா முழுக்க 2.5 லட்சம் காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் கீழே அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நாங்க வந்து எஸ்சி எஸ்டிக்கும் வந்து அலோகேட் பண்ணணும், கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுல அதை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி அண்ட் டெலிகாம் அவங்க வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் அந்த வில்லேஜில் செட்டப் பண்ற அந்த காமன் சர்வீஸ் சென்டர். அதே மாதிரி என்ஐஇஎல்ஐடின்னு ஒன்று இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அது வந்து பர்டிகுலர்லி ஐசிடி இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் டிக்கி மூலியமா கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கட்டோம். அதுவும் வந்து கவர்மெண்ட் வந்து அக்ரி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு டிக்கியோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து இந்தியா முழுக்க 5 லட்சம் எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலியமா நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் வந்து அதுக்கு அந்த ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த ஸ்கீமுக்கு, என்ஐஎல்ஐடின்ற அந்த ப்ரோக்ராமுக்கு. நாங்கள் ரயில்வேஸில் இன்னும் ஒரு சில கோரிக்கைகள் வச்சோம். அதில் முக்கியமாக வந்து இந்தியாவில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஒரு எஸ்சிஆர் எஸ்டிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். நான் அந்த ரயில்வே மினிஸ்டர் தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் கால் பண்ணும்போது நான் இடையில வெளியில் எழுந்து வந்துட்டேன். அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்து எங்களுக்கு தெரியல.
குறைந்தபட்சம் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மாவது தலித் என்டர்பிரினர்ஸ் கிட்ட அதனுடைய பராமரிப்பு பணியை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்டேன்னு சொன்னீங்க. அதில் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அல்லது விமர்சனமாக ரொம்ப நாளாக இருக்கிறதுங்கிறது மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் பத்தின ஒரு விஷயம். ரயில்வே துறை தான் வந்து இந்தியாவிலேயே அதிகபட்சமாக மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் ஒரு பணிக்காக பல லட்சக்கணக்கானவர்களை வேலையில் அமர்த்தி வைத்திருக்கிறதுன்னு. அந்த விஷயத்தையும் இதுல உள்வாங்குவீங்களா நீங்க? அந்த விஷயம் இல்லாம பண்ணுவோம், அதை வந்து ஒரு மாடல் பிளாட்ஃபார்மா மாத்தி காட்டுவீங்களா?
நிச்சயமா சார். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஹியூமன் யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், மெக்கானைஸ் பண்ணுறது, பேசிக்கலி மெக்கானைஸ் பண்ணுறது, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, மெக்கானைஸ் பண்ணி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இல்லாமல் எப்படி பண்ணலாம்ன்றத நிச்சயமாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் பண்ணலாம், நிச்சயமாக நாங்கள் பண்ணுவோம்.
இந்திய தலித் தொழில் முனைவோர் சங்கத்தின் தமிழக தலைவர் சுரேஷ் பாபு. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கைது செய்வதற்கு உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஜனவரி 5 வரை இடைக்கால தடை விதித்து இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் முரளிதரன்.
தஞ்சாவூரில் பேருந்து நிழற்குடையிலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை கிழித்தெறிய உத்தரவிட்ட விவகாரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கைது செய்ய உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஜனவரி 5 வரை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் நேற்று காவிரி டெல்டா விவசாயிகளுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்கக் கோரி விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய விஜயகாந்த் அங்கிருந்த நிழற்குடையில் இருந்த ஜெயலலிதா படம் ஒன்றை அகற்றும்படி கட்சியினருக்கு உத்தரவிட்டார். விஜயகாந்தின் இந்த பேச்சால் உற்சாகமடைந்த தேமுதிகவினர் அங்கிருந்த ஜெயலலிதா படத்தை அகற்றினர். இந்த சம்பவம் குறித்து தஞ்சாவூரை சேர்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். இந்த வழக்கில் 13 தேமுதிகவினர் இன்று காலையில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முன்ஜாமீன் கோரி விஜயகாந்த் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி சொக்கலிங்கம் முன்பாக பிற்பகலில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் பதிலளிக்க கோரி தஞ்சை கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. அதன் பிறகு வழக்கு விசாரணையை ஜனவரி 5 நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அதுவரை விஜயகாந்தை கைது செய்ய இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டது. முன்னதாக ஜெயலலிதாவின் படம் தேமுதிகவினரால் அகற்றப்பட்ட சிறிது நேரத்திற்கு பிறகு அதிமுகவினர் தஞ்சாவூரில் விஜயகாந்த் படங்களை கிழித்து அகற்றினர். மாநிலத்தின் வேறு சில இடங்களிலும் விஜயகாந்தின் உருவப்படங்கள் அதிமுகவினரால் எரிக்கப்பட்டன. புதுச்சேரியில் காமராஜர் சாலையில் விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலை அதிமுகவினர் முற்றுகையிட்டனர். இதையடுத்து காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த ஹோட்டல் முன்பாக விஜயகாந்தின் குடும்பாவையும் கொளுத்தப்பட்டது. கடலூரில் இன்று விஜயகாந்த் ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்த மைதானத்தையும் அதிமுகவினர் முற்றுகையிட்டனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அதிமுகவினர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த உள்ளதாக தனக்கு தெரிய வந்துள்ளதாகவும், தேமுதிகவினரை போல தரம் தாழ்ந்த நடவடிக்கைகளில் இறங்க வேண்டாம் என்றும் தனது தொண்டர்களுக்கு அவர் கூறியுள்ளார். தேமுதிகவுக்கு எதிரான அதிமுகவினரின் நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, பத்திரிகையாளர்களிடம் மோசமாக நடந்து கொண்டதாக கூறி விஜயகாந்திற்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அவரை கண்டித்து பத்திரிகையாளர்களும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. 2015 தமது தொழில் காரணமாக மொத்தம் 69 செய்தியாளர்கள் பலியாகியிருப்பதாக சிபிஜே எனப்படும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான குழு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக பிபிசியின் விவரங்களை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
உலகில் ஊடகவியலாளர்களுக்கு மிகவும் மோசமான நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் 2வது இடத்தில் உள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள சார்லி ஹெப்டோ பத்திரிகையின் தலைமையகத்தில் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டதை அடுத்து உலகில் ஊடகவியலாளர்களுக்கு மிகவும் மோசமான நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த தாக்குதலில் செய்தியாளர்கள் 9 பேர் கொல்லப்பட்டிருந்ததுடன் இந்த ஆண்டில் மாத்திரம் தமது பணியை செய்ததற்காக பிரான்சில் மொத்தம் 13 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பட்டியலில் முதலாவது இடத்தில் சிரியா உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 2015 தமது தொழில் காரணமாக மொத்தமாக 69 செய்தியாளர்கள் பலியாகியுள்ளதாக சிபிஜே எனப்படும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான குழு தெரிவித்துள்ளது. அதில் 40%, அதாவது 28 பேர் இஸ்லாமியவாத தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் டிசம்பர் 23 வரை தமது பணியை செய்ததற்காக கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகும். 2014 இவ்வாறு பலியாகியிருந்த ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை 61 என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மரணமடைந்திருந்த செய்தியாளர்களில் குறைந்தது 26 பேரின் இறப்பு அவர்களது தொழில் காரணமாகவா ஏற்பட்டது என்பது குறித்து சிபிஜே விசாரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் மொத்த தொகை அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஊடகவியலாளர்களுக்கு மிகவும் மோசமான நாடுகளின் பட்டியலில் கடந்த 4 முதலிடத்தில் சிரியா உள்ளது. இந்த ஆண்டில் 13 ஊடகவியலாளர்கள் அங்கு கொல்லப்பட்டுள்ளனர். ஆனாலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை குறைவாகும். இஸ்லாமிய அரசு என தம்மை அழைத்துக் கொள்ளும் குழு சிரியாவில் தமது கட்டுப்பாட்டு பகுதியை விஸ்தரித்துள்ள நிலையில் அந்த பகுதியில் கடமையாற்றும் செய்தியாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளமை இதற்கு காரணம் என குறிப்பிடும் சிபிஜே, அங்கு நடைபெறும் வன்முறைகளை கண்காணிப்பதில் நிலவும் சிரமம் அதிகரித்துள்ளமையும் காரணங்கள் என தெரிவித்துள்ளது. போர் காரணமாக அல்லலோரும் லிபியா, ஏமன், ஈராக் போன்ற ஏனைய நாடுகளில் தகவல்களை கையாள்வதில் கட்டுப்பாடுகள் உள்ளமையும் உலகளவில் கொல்லப்பட்ட செய்தியாளர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக கணிக்க முடியாமல் உள்ளமைக்கு காரணமாக இருக்கலாம். உலகளாவிய ரீதியில் தமது தொழில் காரணமாக இலக்கு வைத்து கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள், மோதல்களின் இடையில் அகப்பட்டு பலியான செய்தியாளர்கள் மற்றும் ஏனைய ஆபத்தான செய்திப்பணிகளின் போது கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் விவரங்களையும் சிபிஜே வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை உள்ளடக்கியுள்ளது.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல். இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் மெர்ஸ் நோய்க்கான தடுப்பு மருந்து குறித்த செய்தி ஒன்று. மெர்ஸ் என்கிற மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் என்கிற ஆங்கில பெயர் கொண்ட மத்திய கிழக்கு சுவாச பாதிப்பு நோய் முதன் முதலில் 2012 மத்திய கிழக்கு பகுதியில் கண்டறியப்பட்டது. பிறகு அது மத்திய கிழக்கு பிரதேசத்திற்கு வெளியிலும் பரவி பலரை பலிகொண்டிருக்கிறது. அந்த நோய்க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சமீபத்தில் விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகிறார் நந்தினி குருசங்கரன்.
மெர்ஸ் வைரசுக்கு எதிரான பலனுள்ள தடுப்பு மருந்தொன்றை உருவாக்கும் கட்டத்தை விஞ்ஞானிகள் மிகவும் நெருங்கிவிட்டதாக சயின்ஸ் என்ற அறிவியல் சஞ்சிகை கூறுகின்றது. பெரியம்மை தடுப்பு மருந்து வகையொன்றில் மெர்ஸ் வைரஸ் புரதத்தினை பதிப்பதற்காக மரபணு திருத்தம் ஒன்றை ஐரோப்பிய விஞ்ஞானிகள் செய்துள்ளார்கள். மெர்ஸ் வைரஸ்கள் தங்கி வளர காரணமாக இருப்பவை என்று நம்பப்படுகின்ற ஒட்டகங்களில் இந்த தடுப்பு மருந்து முதலில் செலுத்தப்பட்டது. மெர்ஸ் வைரஸ் தாக்கத்தினால் ஏற்படும் நோய் அறிகுறிகளை அந்த ஒட்டகங்களில் அதிகரிக்க விடாமல் செய்திருக்கிறது இந்த புதிய தடுப்பு மருந்து. மர்ஸ் வைரஸ் ஒட்டகங்களில் பரவாமல் இருக்கவும் அதன் மூலம் மனிதர்களுக்கும் இந்த நோய் தொற்றாமல் இருக்கவும் இந்த மருந்து உதவும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். 2012 முதன் முதலில் மெர்ஸ் கொரோனா வைரஸ் நோய் தொற்று மனிதர்களுக்கு பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் ஆரம்பித்து இதுவரை 1600 பேர் இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். சர்க்கரை நோய், நீண்டகால நுரையீரல் நோய் அல்லது சிறுநீரக செயலிழப்பு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மெர்ஸ் நோய் தொற்று உயிருக்கே உலை வைத்துவிடும். அரேபிய வளைகுடாவில் பரவிய இந்த மெர்ஸ் வைரஸ் தொற்று உலகளவில் 26 நாடுகளில் பரவியுள்ளது. மெர்ஸ் வைரஸ் தொற்று நோய்க்கு நல்ல சிகிச்சைகள் ஏதும் இல்லாத நிலையில் விஞ்ஞானிகள் ஒரு பலனுள்ள தடுப்பூசியை உருவாக்க முயன்று வருகின்றனர். அவர்களில் ஒருவர் நெதர்லாந்தைச் சேர்ந்த பேராசிரியர் பார்ட் ஹாக்மன்ஸ். மெர்ஸ் வைரஸ் தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதிலும் அவற்றை ஒட்டகங்களில் பரிசோதிப்பதிலும் அவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த நோய் தொற்றை எதிர்க்க ஆன்டிபாடிஸ் என்ற நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு மூலக்கூறுகள் உதவும். அதாவது ஆன்டிபாடிஸ் என்பது மனிதர்களின் இரத்தத்தில் உள்ள புரதம் மற்றும் உடல் திரவங்கள், அதாவது எச்சில், சளி ஆகியவற்றிலும் காணப்படுகின்றன. இவை வைரஸ்களுடன் ஒட்டிக்கொண்டே அவற்றை பரவாமல் தடுக்கின்றன. அழிக்கும் செல்கள் என்றும் அழைக்கப்படும் இன்னொரு செல்களும் இதற்கு தேவை. வைரஸ் தாக்கப்பட்ட செல்களை தேடி அவை மேலும் வைரஸ்களை பரப்புவதற்கு முன்னரே அவற்றை கொன்றொழிக்கும் தன்மை கொண்டவை இந்த அழிக்கும் செல்கள். சில தடுப்பு மருந்துகள் ஆன்டிபாடிஸ் மூலக்கூறுகள் மற்றும் அழிக்கும் செல்கள் ஆகிய இரண்டையுமே உருவாக்க வல்லவை. மெர்ஸ் வைரஸை ஒடுக்குவதற்கு இந்த இரண்டையுமே உருவாக்க வல்ல தடுப்பு மருந்துதான் சிறந்த வழி என்கிறார் பேராசிரியர் ஹாக்மன்ஸ். ஆகவே விஞ்ஞானிகள் தற்போது பெரியம்மை தடுப்பு மருந்தில் மரபணு மாற்றம் செய்து அதில் மெர்ஸ் வைரஸின் புரதத்தை சேர்த்து புதிய MVA என்ற தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் நமது நோய் எதிர்ப்பு கட்டமைப்பு மெர்ஸ் வைரஸை அடையாளம் கண்டு அவற்றை தேடி அழிப்பதற்கு தயார்படுத்தப்படும் என்பது இந்த விஞ்ஞானிகளின் நம்பிக்கை.
BBCயின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் நந்தினி குருசங்கரன். அடுத்ததாக TATP என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ட்ரை அசிட்டோன் ட்ரை பெராக்சைடு வெடிகுண்டை கண்டுபிடிக்கக்கூடிய உணர் கருவி ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். இது குறித்த BBCயின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகிறார் நந்தினி குருசங்கரன்.
சமீபத்திய பாரிஸ் தாக்குதல்களில் உபயோகிக்கப்பட்ட வெடிகுண்டை வீட்டிலேயே மிக எளிதாக தயாரிக்க முடியும் என்கின்றனர் விஞ்ஞானிகள். அந்த வெடிகுண்டின் வேதியியல் பெயர் TATP என்று அழைக்கப்படும் ட்ரை அசிட்டோன் ட்ரை பெராக்சைடு. இதனை சாதாரண மருந்து கடைகளிலும் உதிரி பாகங்கள் விற்கப்படும் ஹார்ட்வேர் கடைகளிலும் கிடைக்கும் பொருட்களை வைத்தே தயாரித்துவிட முடியும். செய்முறை விளக்கத்தை பார்த்து உணவு பதார்த்தத்தை வீட்டில் செய்வதைப் போல படிப்படியாக இந்த வெடிகுண்டையும் வீட்டிலேயே செய்ய முடியும் என்கிறார் இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் கெனத் சஸ்லிக். அதனால்தான் தீவிரவாதிகள் மிகவும் விரும்பி உபயோகிக்கும் வெடிகுண்டாக TATP உள்ளது. மேற்கு கரையில் பாலஸ்தீனர்கள் முதல் அனைத்து விதமான தற்கொலை குண்டுதாரிகளும் இந்த TATP ரக வெடிகுண்டை பயன்படுத்தியுள்ளனர். எனவே உலகம் முழுவதிலும் உள்ள ஆராய்ச்சிக் குழுவினர் இந்த TATP வெடிகுண்டை செயலிழக்கச் செய்வதற்கு முன் அதனை முகர்ந்து பார்த்தே கண்டுபிடிக்க புதிய சென்சார்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்படியாக TATP-க்கு உள்ள குறிப்பிட்டதொரு வேதியியல் பண்பை பயன்படுத்தி அந்த வெடிகுண்டை உணர்ந்து கண்டுபிடிக்க வேதியியலாளர்கள் முயன்று வருகின்றனர். அதாவது திடநிலையில் இருந்து வாயு நிலைக்கு எளிதில் மாறக்கூடிய தன்மை கொண்டது TATP-யின் வேதியியல் கலவை. அதன் திடநிலையில் உள்ள வேதியியல் கலவையில் உள்ள அதிக அழுத்தம் எளிதில் அந்த நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறக்கூடிய தன்மை பொருந்தியது. TATP திடநிலையில் இருக்கும் பொழுது அதிக அழுத்தம் உடையது. அதனால் அது எளிதில் திடநிலையில் இருந்து வாயு நிலைக்கு மாறக்கூடிய தன்மை பொருந்தியது. எனவே வேதியியல் கோட்பாட்டின்படி ஒரு தற்கொலைதாரி இந்த TATP வெடிகுண்டை தனது அங்கியில் அணிந்திருந்தால் அதிலிருந்து அதிக அளவிலான வாயு துகள்கள் வெளிப்படும். TATP-யை கண்டுபிடிக்க உதவும் சென்சார்களில் உள்ள எச்சரிக்கை மணி இந்த வாயு துகள்களை உணர்ந்து செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும். எனவே TATP-யின் வாயு துகள்கள் சென்சார்களால் உணரப்பட்டவுடன் எச்சரிக்கை மணி ஒலிக்க துவங்கிவிடும். அமெரிக்க பாதுகாப்புத் துறையினால் நிதி உதவி அளிக்கப்பட்டு வரும் ஒரு ஆராய்ச்சி திட்டத்தில் TATP மற்றும் இதர வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்க உதவும் கையடக்க ஸ்கேனர் ஒன்றை பேராசிரியர் சஸ்லிக் உருவாக்கியுள்ளார். கேலோரிமெட்ரிக் சென்சார் என்று அழைக்கப்படும் சென்சார் வரிசையில் TATP-யின் வாயு துகள்கள் நுழையும் போது சென்சாரில் உள்ள திட அமில ஊக்கியுடன் எதிர்வினை புரிவதால் TATP ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் அசிட்டோன் என்று இரண்டாக பிரிகிறது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சென்சாரில் உள்ள சாய மூலக்கூறுகளுடன் கலக்கும் போது நிறமாற்றம் கொள்கிறது. இந்த நிறமாற்றத்தை வைத்து TATP வெடிகுண்டு இருப்பதை கண்டுபிடிக்க முடியும். மேலும் டசன் கணக்கான வெவ்வேறு வகையான வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கும் திறன் வாய்ந்த சென்சாரை கண்டுபிடித்துள்ளனர் பேராசிரியர் சஸ்லிக்கின் ஆராய்ச்சி குழுவினர்.
BBCயின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் நந்தினி குருசங்கரன். அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.